அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஈராக்கில் மீண்டும் அமெரிக்க ராணுவ தாக்குதல் தொடங்கியிருக்கும் பின்னணியில் அமெரிக்காவின் அணுகுமுறையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம், இலங்கையின் சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தமிழ் மாணவன் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள செயலுக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள், தமிழ்நாட்டில் கத்தி மற்றும் புலிப்பார்வை ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்கு தமிழீழ ஆதரவு மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கும் எதிர்ப்பு குறித்த செய்திகள்,
புலிப்பார்வை படம் என்னன்னா பாலச்சந்திரன் ஒரு சின்ன பையன், அவன் போராளி இல்லை, ஆனால் இந்த படத்தில் போராளி மாதிரி சித்தரிச்சு காட்டினது. இது இந்திய அரசோட ஒரு தொடர்புடைய ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதனால இந்த புலிப்பார்வை படம் வெளியே வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் தடை போடுறோம்.
நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் விமல் சோக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
வடக்கு ஈராக்கில் சூனி பிரிவு ஜிஹாடிகள் மீது மேலும் வான் தாக்குதல்களை அவசியம் ஏற்பட்டால் அமெரிக்க ராணுவம் நடத்தும் என்று அதிபர் ஒபாமா தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் இஸ்லாமிய அரசு என்ற வன்மைவாத குழுவை ஈராக்கில் ஒன்றுபட்ட அரசு ஒன்றினால் மட்டும்தான் முறியடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
We continue to call on Iraqis to come together and form the inclusive government that Iraq needs right now. Vice President Biden has been speaking to Iraqi leaders and our team in Baghdad is in close touch.
ஈராக்கின் சிறுபான்மை இனத்தவர் அனைவரையும், குறிப்பாக ஜிஹாடிகளை ஆதரிக்கும் விரக்தி அடைந்த சூனி பிரிவினரையும் உள்ளடக்கிய அரசாங்கம் ஒன்று ஈராக்கில் உருவாக்கப்பட வேண்டும் என்று அதிபர் ஒபாமா வலியுறுத்தினார். ஈராக்கின் பிரச்சனைகளை அமெரிக்கா தீர்த்து வைக்க முடியாது, ஈராக்கிய மக்களால் மட்டும்தான் அதனை செய்ய முடியும். எனவே அமெரிக்க துருப்புகளை ஈராக்கிற்கு அனுப்பும் கருத்தை தாம் நிராகரித்து விட்டதாக அதிபர் ஒபாமா தொலைக்காட்சி உரையிலே வலியுறுத்தியிருக்கிறார்.
இதனிடையே ஈராக்கில் மலைப்பகுதியொன்றில் சிக்கியிருக்கின்ற யாசிதி அகதிகளுக்கு அவசரகால நிவாரணப் பொதிகளை இரண்டாவது தடவையாக அமெரிக்க ராணுவ விமானங்கள் வானிலிருந்து வீசியிருக்கின்றன. ஆயிரக்கணக்கானோருக்கு உணவும் குடிநீரும் இந்த பொதிகளில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த மக்கள் மிகவும் மோசமான நிலைமையில் இருப்பதாகவும், பாதுகாப்பான இடத்திற்கு விரைவில் அழைத்து வரப்பட வேண்டும் என்றும் யூனிசெஃப் அமைப்பு கூறியிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட யாசிதி இனச்சிறார்கள் மலைகளில் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் யூனிசெஃப் கூறுகின்றது.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா நோய் பரவல் பூகோள ரீதியான ஒரு அவசர நெருக்கடி என்று WHO உலக சுகாதார நிறுவனம் நேற்று பிரகடனம் செய்த பிறகு, இன்று ஆப்பிரிக்க நாடுகள் பல தடுப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன. நைஜீரியா பொதுமக்களுக்கான தகவல் பரப்புரை இயக்கம் மற்றும் நோயாளிகளை தனிமைப்படுத்தி வைக்க இபோலா மையங்கள் உட்பட பல நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது. ஜாம்பியாவில் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தலில் இபோலாவில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து பயணிகள் ஜாம்பியாவுக்கு வருவதை ஜாம்பியா தடை செய்யும், ஜாம்பிய மக்கள் அந்த நாடுகளுக்கு செல்வதும் தடை செய்யப்படுகிறது. சியராலியோனுக்கும் லைபீரியாவுக்கும் இடையிலான தமது எல்லைகளை தாங்கள் மூடிவிட்டதாக கினி நாடு அறிவித்திருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க வட்டையின் வேறு சில நாடுகளும் இவ்வாறு எல்லைகளை மூடியிருக்கின்றன.
நேற்று வெள்ளிக்கிழமை காலை போர் நிறுத்தம் முறிவடைந்த சூழ்நிலையில் காசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கின்ற இஸ்ரேல் நள்ளிரவு முதல் 30க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பாலஸ்தீன ஆயுதாரிகளும் இஸ்ரேலுக்குள் ராக்கெட் மற்றும் மோட்டார் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர். மீண்டும் மோதல்கள் தொடங்கியது முதல் மூத்த ஹமாஸ் உறுப்பினர் ஒருவர் உட்பட குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன தகவல்கள் கூறுகின்றன. அண்மைய வாரங்களில் காசாவில் சுமார் 65,000 மக்களின் குடியிருப்புகள் அழிக்கப்பட்டிருப்பதாக ஐநா மதிப்பிட்டிருக்கிறது. இதற்கிடையே காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்து தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். லண்டன் மற்றும் சிட்னி ஆகிய நகரங்களிலும் போராட்டங்கள் நடந்துள்ளன.
கிழக்கு உக்ரைனில் டொனெஸ்க் மக்கள் குடியரசு என்று தாமாகவே பிரகடனம் செய்து கொண்டு அதன் தளபதியாக தன்னை அறிவித்திருந்த இகோர் கிரிகின் பேசும்போது, தமது படைகளை உக்ரைன் அரசாங்க துருப்புகள் சூழ்ந்திருக்கின்றன என்று கூறியிருக்கிறார். ஸ்ட்ரெல்கோவ் என்ற பெயரை சூடிக்கொண்டுள்ள ஐகர் கேர்கின் என்ற இந்த ரஷ்யர் மேலும் தகவல் தரும்போது, கிராஸ்னிலிஞ்ச் என்ற நகரை காத்து வந்த பண்டைய கொசக்கின மக்கள் நகரை விட்டு தப்பி ஓடியதும் நகர் உக்ரைன் ராணுவத்திடம் வீழ்ச்சி கண்டது என்று கூறியிருக்கிறார். ரஷ்ய எல்லைப்புறத்திலிருந்து டொனஸ்க் மற்றும் லிகான்ஸ் நகரங்களுக்கு செல்லும் விநியோகப்பாலையில் உள்ள கிராஸ்னிலிஞ்ச் நகரம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாகும். உக்ரைன் ராணுவம் இந்த நகரை கைப்பற்றி விட்டதா என்று தம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று உக்ரைன் பாதுகாப்பு பேச்சாளர் கூறியிருக்கிறார்.
ஜப்பானில் ராணுவத்துக்கு கூடுதல் சுதந்திரம் அளிக்கும் தீர்மானம் குறித்து அதிகரித்து வரும் மக்களின் கவலைகளை கவனத்தில் எடுக்குமாறு நாகசாகி மேயர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாகசாகி நகரம் மீது 1945 ஆண்டு அமெரிக்கா அணுகுண்டு வீசிய நினைவில்லாவில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஈராக்கின் வடக்கில் அமெரிக்க விமானங்கள் நேற்று முதல் தாக்குதல்கள் தொடங்கியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். ஈராக் தொடர்பில் அமெரிக்காவின் கடந்த கால அணுகுமுறைக்கும் தற்போதைய அணுகுமுறைக்கும் இருக்கும் முக்கிய வித்தியாசங்கள் என்ன, அதன் பின்னணி காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார் அமெரிக்காவின் முன்னாள் ராஜாங்க துணை அமைச்சர் பி ஜே கிரவுலி. அவரது அலசலை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கடந்த வியாழக்கிழமை அவசர அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அமெரிக்க மக்களுக்கான உரையில் அதிபர் பராக் ஒபாமா ஐஎஸ் போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் ஈராக்கில் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு தான் உத்தரவிட்டுள்ளமை பற்றி 8 நிமிடங்கள் பேசி முடித்திருந்தார். ஐஎஸ் அதாவது இஸ்லாமிய அரசு என்ற இயக்கத்தினரால் அதிகரித்து வருகின்ற அச்சுறுத்தல்கள் பற்றி ஒபாமா இங்கு பேசியதும் அவர் பேசாது விட்ட சில விடயங்களும் செப்டம்பர் 11 தாக்குதல்களுக்கு பின்னர் கடந்த 13 ஆண்டுகளில் அமெரிக்காவின் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் பற்றிய மூலோபாயம் எப்படி பரிணாமம் அடைந்திருக்கிறது என்பதையே காட்டுகின்றது. ஐஎஸ் இயக்கத்தினர் பிராந்தியத்தில் கிலாஃபத் இஸ்லாமிய ராஜ்யம் ஒன்றை மீள உருவாக்க லட்சியம் கொண்டிருக்கின்ற நிலையிலும் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஈராக்கிலும் சிரியாவிலும் பல இடங்களை கைப்பற்றி பிடித்து வைத்திருக்கும் அளவிற்கு வல்லமை கொண்டிருக்கின்ற நிலையிலும் அந்த இயக்கத்தின் பிரச்சனையை வெறும் உள்ளூர் விவகாரமாகத்தான் ஒபாமா காண்பித்திருக்கிறார். இர்பில் நகரை நோக்கி ஐஎஸ் கிளர்ச்சியாளர்கள் முன்னேறுவதை தடுத்து நிறுத்தும் அளவிற்கும் ஈராக்கில் முற்றுகையிடப்பட்டிருக்கின்ற இனச்சிறுபான்மை மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் அளவுக்கு மட்டுமே அமெரிக்காவின் ஒத்துழைப்பு இருக்கும் என்று ஒபாமா வெளிப்படையாக கூறியிருக்கிறார். ஈராக்கிலிருந்து அமெரிக்க படையை மீள அழைக்கின்ற தீர்மானமே தன்னை மீண்டும் ஆட்சிப்பீடத்திற்கு கொண்டு வருவதில் பங்காற்றிய முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் ஒபாமா மீண்டும் அமெரிக்க இராணுவத்தை ஈராக்கில் கொண்டு குவிக்க முயலப்போவதில்லை. உண்மையில் ஈராக்கின் பெரும் பிரச்சினைக்கு இராணுவ வழிமுறை தீர்வு சாத்தியப்படாது என்றே ஒபாமா கூறிவிட்டார். ஈராக்கில் இருக்கின்ற எல்லா சமூகங்களும் ஆதரிக்கக்கூடிய புதிய அரசாங்கம் ஒன்றை அங்கு அமைக்க வேண்டும். அதாவது ஈராக்கிய அரசியல்வாதிகள் நூரி அல் மாலிகிக்கு பதிலாக இனக்குழு முரண்பாடுகள் குறைவான விதத்தில் புதிய பிரதமர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஆச்சரியப்படும் விதமாக ஒபாமா சிரியா பற்றி வாய் திறக்கவில்லை. ஐஎஸ் இயக்கத்தினரை அடிப்படையில் ஈராக்கின் பிரச்சனையாக மட்டுமே காட்டி சர்வதேச மட்டத்திலான பதில் நடவடிக்கைகள் தேவைப்படும் அளவிற்கு பிராந்திய ரீதியான பிரச்சனை அல்ல என்று காட்ட விளைந்திருக்கிறார் ஒபாமா. ஓராண்டுக்கு முன்னர் சிரியாவில் ரசாயன ஆயுதங்களின் பயன்பாடு பற்றிய பிரச்சனை வந்தபோதும் ஒபாமா இதேவிதமான அணுகுமுறையை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக ஐநா மற்றும் அமெரிக்க காங்கிரஸ் சபை ஊடாக காய்களை நகர்த்தியிருந்தார். இம்முறை ஈராக்கில் யாசிதி இன மக்களை ஒழித்து கட்டுகின்ற ஐஎஸ் இயக்கத்தின் செயற்பாடுகள் ஜெனோசைட் அதாவது இனப்படுகொலையாக கருதப்படும் அபாயம் உள்ளதாக ஒபாமா கருதியிருந்தாலும் ஐநா மற்றும் காங்கிரஸின் நடவடிக்கைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ பதில் நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஐஎஸ் இயக்கம் மீது மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைக்கு ஒபாமா உத்தரவிட்டிருந்தாலும் அந்த இயக்கத்தை அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தலாக ஒபாமா வர்ணிக்கவில்லை. அமெரிக்காவின் பயங்கரவாதத்துக்கு எதிரான மூலோபாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கிய தீர்ப்பம் இது. 2001 செப்டம்பர் 11 அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை பிரகடனப்படுத்தியிருந்தார். ஒசாமா பின்லாடன் மற்றும் அவர் வழிநடத்திய அல்கைதா இயக்கத்தின் பரந்துபட்ட லட்சியங்களை வைத்து அந்த பிரச்சினை உலகளாவிய பிரச்சினையாக அப்போது பார்க்கப்பட்டது. அதாவது பனிப்போர் காலத்தில் உலகம் 2 துருவங்களாக பிளவுபட்டதைப் போல ஒன்றில் நீங்கள் எங்களோடு அல்லது பயங்கரவாதிகளோடு என்ற துணியில்தான் அப்போது நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. ஆனால் 2009 ஒபாமா நிர்வாகம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை மேலும் சுருக்கி கொண்டது. பெரும்பாலும் செப்டம்பர் 11 தாக்குதல்களுடன் நேரடியாக தொடர்புடைய அல்கைதா இயக்கத்தை தோற்கடித்து அதனை தகர்த்து விடுவது என்ற அளவுக்குள் அமெரிக்கா செயற்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் பின்லாடன் கொல்லப்பட்டார். அவரது இயக்கமும் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டது. இப்போது மத்திய கிழக்கிலும் வடக்கு ஆப்பிரிக்காவிலும் பிரச்சினை பரந்து மேலும் சிக்கல்கள் மிக்கதாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில் அங்கு அரசியல் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச கருவிகளையே முக்கிய வழிமுறைகளாக ஒபாமா பயன்படுத்துகின்றார். அதற்கு சமாந்தரமாக இராணுவ ரீதியான வழிமுறைகளையும் அவர் குறைத்து வருகின்றார். சிரியாவிலும் ஈராக்கிலும் பல பகுதிகளை கைப்பற்றி ஐஎஸ் படையினர் லாவகமாக நிலை கொண்டு வருகின்ற சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பதிலடியாக முழுமையான அமெரிக்க இராணுவம் களமிறக்கப்படப் போவதில்லை. ஈராக்கில் அமெரிக்காவுக்கு கிடைத்த முன்னைய அனுபவங்களிலிருந்து ஒபாமா கற்றுக்கொண்டிருக்கின்ற அடிப்படை மூலோபாயம் இதுதான்.
அமெரிக்காவின் முன்னாள் இராஜாங்க துணை அமைச்சர் பிஜி கிராவ்லி அவின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தமிழ் மாணவன் ஒருவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள செயலுக்கு மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள சபரகமுவ பல்கலைக்கழக மாணவர் விடுதியின் கழிப்பறையொன்றில் சில தினங்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாதவர்களினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முதலாம் ஆண்டு மாணவன் சந்திரகுமார் சுதர்சன் அவர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோகன் அவர்கள் பிபிசியிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் சில தினங்களுக்கு முன்னர் மாணவன் ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்தார் என்று முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் மாணவனுக்கு ஏற்பட்ட காயம் தொடர்பில் சில சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. அத்துடன் இந்த சம்பவத்தை அடுத்து சிங்கள தமிழ் முஸ்லிம் மாணவர்களிடையேயான நல்லுறவு ஏனைய பல்கலைக்கழகங்களிலும் பாதிப்படையக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இதற்காகவே அந்த மாணவனை விசாரணைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கொழும்புக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அது தொடர்பான விசாரணைகள் நடைபெறுகின்றன என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இந்த மாணவன் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றி பலாங்குடை காவல்துறையினர் கிளிநொச்சி மாவட்டம் பழை நகரில் உள்ள காவல்துறையினர் ஊடாக முகமாலையைச் சேர்ந்த அவருடைய பெற்றோருக்கு இன்று அறிவித்திருக்கின்றார்கள். இது பற்றிய விவரம் என்ன என மாணவன் சுதர்சனின் தந்தை சந்திரகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இவர் கடந்த 3 அதிகால பல்கலைக்கழக விடுதியில் வச்சு தாக்கப்பட்டு பெலாங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு அவர் பெலாங்குட வைத்தியசாலையிலிருந்து ரத்தினபுரி வைத்தியசாலைக்கு மாற்றி எங்களுடைய உறவினர்கள் போயாடுத்த உறவினர்கள் எல்லாம் பார்த்தது. வைத்தியசாலையிலிருந்து அவரை வைத்திய சேவையெல்லாம் முடிச்சு வெளியேறின வேளையில 7 ரத்தினபுரி வைத்தியசாலை போலீசார் தடுத்து வச்சிருந்து பிறகு பெலாங்குட வைத்தியசாலைக்கு அனுப்பி இருந்துச்சுன்னா அங்க வைத்தியசாலை போலீசுக்கு பெலாங்குட போலீஸில் இருந்து அவர் பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில உள்ள சபரம பல்கலைக்கழக பக்கத்துல உள்ள போலீசுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க இருந்து இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால விசாரணைக்கு கூட்டி செல்றோம்னு சொல்லி பெரியப்பா நண்டவர் அவர் தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார். இப்ப இன்றைக்கு காலையில நாங்கள் அந்த இதுவடியும் தொடர்பாக அமைச்சர் அவர் டாக்டர் சிவன்லா சந்திக்கிறதுக்கு சென்றிருந்தோம். அந்த வகையில இன்னும் ஒரு உறவினருக்கு பல போலீஸ் ஊடாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்ல சொல்லி பல போலீசுக்கு எங்களுக்கு அறிவிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் எல்லாரும் இங்க வந்துட்டோம். வீட்டை வந்து சொல்லலாம் எங்க வீட்டுல ஒரு பெருமை இல்லை.
இப்ப அவரை என்னத்துக்காக கைது செய்திருக்கிறாங்க, என்னத்துக்காக விசாரிக்கிறாங்க,
என்ன நோக்கம் தெரியல. அவர் பல்கலைக்கழகத்துக்கு போனது 6 23 பல்கலைக்கழகத்துக்கு பதினஞ்சு நாளிலிருந்து 20 கூட அங்க அவர் கல்விக்காக நின்றுக்க மாட்டார். இந்த விடுப்பு எல்லாம் இருந்தாலும் அவர் இங்க வந்து வந்து போன இடங்களை ஊருக்கு சித்தமான பகுதியில கூட ராணுவ கட்டுப்பாடு திருமலாட்சி கொடியாமன் பகுதியிலான் இருந்து வந்தாங்க. இப்ப 2012 10 மூமாலைக்கு மீளுடியத்துக்கு வந்தாங்க. இவர் ஏன் கைது செய்திருக்கிறோம் எங்களுக்கு இதுவரையில தெரியாம இருக்குது
என்றார் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள சபரகமுவ பல்கலைக்கழக மாணவன் சுதர்சனின் தந்தை சந்திரகுமார் அவர்கள். இந்த மாணவன் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து கருத்து வெளியிட்ட சபரகமுவ பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் ஏ ஜெயசிங் அவர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களை அரசியல் ரீதியாக அடக்கி வைத்திருக்கும் நோக்கத்துடனேயே 2 மாணவர்களை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்திருக்கின்றார்கள் என கூறினார். பயங்கரவாத செயல் தொடர்பாகவே இந்த மாணவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியம் என்பதே எமது கேள்விஆகும். அதே நேரம் அமைச்சர் எஸ் பி திசாநாயக் அவர்கள் பயங்கரவாதத்தை தூண்டும் நோக்கத்துடன் இந்த மாணவன் தனக்குத்தானே காயங்களை ஏற்படுத்திக் கொண்டார் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற இந்த மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாகவே அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே மாணவர்கள் மத்தியில் இன மத மத ரீதியிலான குரோதங்களை உருவாக்குவதற்காகவே இவ்வாறான சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாகின்றது. எனவே பல்கலைக்கழகத்தில் அரசியலை புகுத்தி மாணவர்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும், மாணவர்கள் அமைதியான முறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கத்தக்க சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகின்றோம் என்றார் சபரகமுக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் ஏ ஜெயசிங்க அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் கிழக்கே இருக்கும் புகழ்பெற்ற கன்னியா வெந்நீர் ஊற்றுக்கு புதிய சாலை அமைக்கப்படும் வழிமுறை குறித்து உள்ளூர் தமிழ் மக்களிடம் சந்தேகமும் கவலையும் ஏற்பட்டிருக்கின்றன. இது குறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புடையதாக கருதப்படும் கன்னியா வெந்நீர் ஊற்றுக்கு தற்போது செல்லும் பாதைக்கு பதிலாக புதிய பாதையொன்று அமைக்கப்படுவது தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. 7 வெந்நீர் ஊற்றுக்களை கொண்ட கன்னியா வெந்நீர் ஊற்று தனது தாயின் ஈமக்கிரியைகளை செய்வதற்கு என இராவணனால் தோற்றுவிக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தற்போதும் இறந்தவர்களுக்கான அந்தியத்தை கிரியைகளும் இந்துக்களால் அங்கு செய்யப்படுகின்றன. திருகோணமலை அனுராதபுரம் நெடுஞ்சாலையில் ஏற்கனவே கன்னியா வெந்நீர் ஊற்றுக்கு செல்லும் பாதை உள்ளது. அதற்கு பதிலாக உள்ளூராட்சி சபைக்கு கூட தெரியாமல் தற்போது புதிய பாதையொன்று அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச உள்ளூராட்சி சபையின் தலைவரான ராமலிங்கம் விஜயேந்திரன்.
எங்களோட இந்து சமயத்துக்குரிய ஒரு அடையாளமும் கன்னியா பிரதேசத்தில் இப்ப இந்த முழுக்க முழுக்க புத்த சிலைகளும் அவங்களோட புத்த சமயத்தை பற்றி இதெல்லாம் இருக்கே தவிர இந்து சமயத்தை தமிழ் மக்களுக்குரிய எந்த அடையாளங்களும் இல்லாம எல்லாவற்றையும் அவங்க அழிச்சிட்டாங்க. திருகோணமலை அன்றாபுர வீதியில தான் முட்டை இருந்து ஒரு ரோடு ஒன்று போகுது கன்னியா சுடுதணி கிணறுக்கு. அந்த பாதை தான் காலங்காலமா இருந்த பாதை. ஆனா இப்ப அந்த பாதைய என்னத்துக்காக மூடுறாங்களேன்னு தெரியாது. மூடி இன்னொரு பாதை அதால வேறொரு பக்கத்தால திறந்திருக்காங்க. அது வந்து ஒரு காட்டு பாதை. இந்த பாதையை மூடிட்டு அந்த காட்டு பாதைக்குள்ளால வந்தா சுடுதணி கிணறுக்கு நேரே வந்து அந்த பாதையே இருக்கு
என்றும் தெரிவித்த அவர், புதிய பாதையொன்று அமைப்பது தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
அந்த பாதை திறக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்ல. பாதைக்கு இருமரங்களும் ரெண்டு பக்கத்திலையும் இருக்கிற காணிகள் எல்லாம் வந்து அரச காணிகளா இருக்கு. 1000 ஏக்கர் கிட்ட அந்த நிலம் இருக்குது. இப்ப நாங்க சந்தேகப்படுறோம் என்னன்னு கேட்டா இந்த நிலத்திலையும் பெரும்பான்மையினத்தவர்களை சில நேரங்கள்ல குடியேற்றி அந்த பிரதேசம் முழுவதையும் பெரும்பான்மையின மக்களுக்கு கொடுக்க போறதாக நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அன்றைக்கு காலம் எங்களை வாகனத்தை கொண்டு நிறுத்தவங்க கூட இதெல்லாம் நிப்பு நிறுத்தக்கூடாது அதில் நிறுத்தக்கூடாது என்று அதிகாரத்தை அவங்க செலுத்துறாங்க. இந்த நிலையில எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. பழைய பாதையிலிருந்து சுடுதண்ணி கிணறுக்கு போற வழியில இருக்கிற காணிகள் வந்து தமிழகத்திலிருந்த உறுதி காணிகளா இருக்குது. இது தமிழர்களுடைய கிராமங்கள் இருக்குது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை விட இதுல புதுசா குடியேற்றினாங்கன்னு சொல்லி சொன்னா எங்களை விட அவங்க பெரும்பான்மையாக அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறோம். இதை இப்படியே விட்டால் அந்த கன்னியா கிராமம் கன்னியா பகுதி முழுக்க பெரும்பான்மை இனத்தினுடைய இடமாக பறிபோகக்கூடிய நிலைமை இருக்குது
என்றும் தெரிவித்த திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை தலைவர் ராமலிங்கம் விஜயேந்திரன், தொல்பொருள் ஆய்வு திணைக்களம் தான் இந்த புதிய பாதை அமைப்பதில் ஈடுபட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். ஆனால் இது தொடர்பில் தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்தின் பதிலை பெற இன்று விடுமுறை தினம் என்பதால் தொடர்புகள் கிடைக்கவில்லை. மேலும் உள்ளூராட்சி சபைக்கு பொறுப்பான கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் ஏ மஜித்தை தொடர்பு கொண்டு அவரது பதிலை பெற முயன்ற போதிலும் அவரது தொடர்புகளும் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. தமிழ்நாட்டில் கத்தி மற்றும் புலிப்பார்வை ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
தமிழின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விஜய் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் கத்தி படத்திற்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை மையப்படுத்தி உருவாகியுள்ள புலிப்பார்வை படத்திற்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளன. துப்பாக்கி படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகர் விஜயும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசும் மீண்டும் இணைந்து கத்தி என்ற திரைப்படத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த நிறுவனம் இலங்கை அரசுக்கு ஆதரவான நிறுவனம் என தமிழகத்தில் உள்ள பல அமைப்புகள் கருதுகின்றன. இதையடுத்து இந்த படத்திற்கு பல தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இதனால் இந்த படத்தின் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ், நாம் தமிழர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் நெடுமாறன் உள்ளிட்ட தமிழ் அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். இதேபோல பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனின் வாழ்க்கையை மையப்படுத்தி புலிப்பார்வை என்ற படத்தை பிரவீன் காந்தி என்ற இயக்குனர் உருவாக்கி வருகிறார். இந்த படத்தில் பாலச்சந்திரனை சிறுவர் போராளியாக சித்தரித்துள்ளதாக கூறி இதற்கும் சில தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தற்போது மாணவர் அமைப்புகளும் இந்த திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழீழ விடுதலைக்கான மாணவர்கள் கூட்டமைப்பு, தமிழக இளைஞர் மற்றும் மாணவர் இயக்கம், மாற்றம் இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பு ஆகிய அமைப்புகள் இந்த திரைப்படம் வெளியாகக்கூடாது என்று கூறியுள்ளன. இதுகுறித்து மாற்றம் இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பைச் சேர்ந்த பிரதீப்பிடம் கேட்டபோது,
கத்தி படம் வந்து அது ப்ரொடக்ஷன் தயாரிப்பு வந்து லைகா மொபைல்ஸ்னு ஒரு நிறுவனம் தயாரிக்கிறோம். அது வந்து முழுக்க முழுக்க வந்து சிங்கள அரசோட ஆதரவான நிறுவனம். இந்த காமன்வெல்த் போட்டிகள் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு லைகா மொபைல்ஸ் வந்து ஸ்பான்சராக செஞ்சுருக்காங்க. அவங்களோட நெருங்கிய தொடர்புடையவங்க. இன்றைக்கி என்னென்னா லைகா மொபைல்ஸ் வந்து சென்னை தமிழ்நகரத்தில் அவங்களோட கமர்ஷியல் இது வந்து இங்கே க்ரோ பண்ணணும் வளர்க்கணும்னு சொல்லி ஒரு காரணத்துக்கோசம் இந்த மாதிரி படங்கள் மூலியமாக உள்ளே வராங்க. இங்கே சம்பாரித்து எடுத்துகிட்டு போய் எங்களை அழிச்ச தமிழர்களை அழிச்ச சிங்களர்களுக்கு செலவு பண்ண நாங்கள் தயாராக இல்லை. அதனால் இந்த ப்ரொடக்ஷன் மாறணும். அதுக்கோசம் கத்தி படத்தை எதிர்க்கும். புலிப்பார்வை படம் என்னென்னா பாலச்சந்திரன் ஒரு சின்ன பையன், அவன் போராளி இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த படத்தில் போராளி மாதிரி சித்தரிச்சு காட்டினது. இது இந்திய அரசோட ஒரு தொடர்புடைய ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. குழந்தைகள் நிறைய பேர் சிறுடையில் போட்டு பயிற்சி எடுக்கிற மாதிரி, கையில் துப்பாக்கிகளை ஏந்திருக்க மாதிரி காட்டினது முழுக்க முழுக்க கற்பனை. அதனால் இந்த புலிப்பார்வை படம் வெளியே வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் தடை போடுறோம்
என்று தெரிவித்தார். கத்தி திரைப்பட குழுவினரை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகளையும் சந்தித்து இது குறித்து விளக்க முயற்சித்து வருகின்றனர். புலிப்பார்வை படத்தின் இயக்குநரான பிரவீன் காந்தி இந்த திரைப்படம் பாலச்சந்திரனை பெருமைப்படுத்தும் படம் என்று குறிப்பிடுகிறார். இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய பிரவீன் காந்தி,
காட்சி அமைப்புல அந்த டிரெஸ் போட்டிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை தவிர அந்த குழந்தை போருக்கு போகுதோ துப்பாக்கி எடுக்குதோ சண்டை போடுதுன்றது எதுவுமே இல்லை. இருந்தது, நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். என்னென்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம், சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அந்த வண்டியில் ட்ரக்கில் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு பேக்ரவுண்ட் சாங், எப்படி நாயகனில் வந்து கமலஹாசன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பயோகிராஃபியோட சாங்காக ஒன்று வருமோ, அந்த மாதிரி இந்த குழந்தையோட சாங், எப்படியெல்லாம் வர வேண்டிய பையன் இப்படி அநியாயமாக சுட்டு கொன்னுட்டாங்களே அப்படின்ட்டு, இந்த குழந்தை ஒரு வேளை இருந்திருந்தால் இப்படி வீரமாக வந்திருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதே ஒரு 18 வயசு பையனாக காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் செத்துட்டு நான் டக்குன்னு வேறு ஒருத்தரை காட்டினா ஆடியன்ஸுக்கு புரியாது. அதுக்காக மாண்டேஜஸாக காட்டப்பட்ட காட்சி அது. தான் பிள்ளைய வந்து ஒரு மிலிட்ரி மேன் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்து அழகு பார்க்குற மாதிரி, தலைவர் தான் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்குறது அந்த பாடலில் வரும். இப்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது அந்த காட்சியை கூட வேணான்ட்டேன். ஏன்னா எனக்கு என் தமிழ் குழந்தை இவ்வளோ பெரிய வீரமாக பதிவு பண்ணியிருக்கு. இந்த பதிவை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை. இதை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். இது கௌரவப்படுத்துகிற படம்
என்று தெரிவித்தார். விரைவில் புலிப்பார்வை படத்தின் பாடல்கள் வெளியாகவிருக்கும் நிலையில் இந்த விழாவில் இந்த படம் குறித்து விளக்கப்போவதாகவும் பிரவீன் காந்தி தெரிவித்துள்ளார். தங்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த படங்கள் வெளியானால் தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக மாணவர் அமைப்புகளும் தெரிவித்துள்ளன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்த உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்டம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சீவகன்.
ஆம், மருத்துவமனை அடைய கிருஷ்ணா நதியை நீந்தி கடந்த 9 மாத கற்பிணி பெண் குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற பெரிய வளையம் ரவிச்சந்திரன். அவரின் துணிச்சலை அனைவரும் பாராட்டலாம். ஆனால் அறிவியல் வளர்ச்சியடைந்த காலத்தில் இன்றும் இந்தியாவில் பல ஊர்களில் ஆரம்ப சுகாதார நிலையமோ மருத்துவ வசதிகளோ இல்லாமல் இருப்பது வேதனையாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் சென்னை நேயர் வீரராகவன் ராஜகோபாலன், இது கர்நாடகத்தில் மட்டும் இந்த நிலைமை இல்லை, நாடெங்கிலும் இப்படித்தான். சுதந்திரம் வந்து பல ஆண்டுகளாகியும் அடிப்படை வசதிகளான சாலை, மின்சாரம், குடிதண்ணீர் என்று பல வசதிகள் இல்லாத நிலை தொடர்கிறது. சாதியின் பெயரால் வாக்குகளை வாங்கும் அரசியல்வாதிகள் இருக்கும் வரை இந்த நிலை தொடரும். இந்தியா இதைவிட இன்னும் மிக மோசமான நிலைமையை சந்தித்தால்தான் இந்த நிலை மாறும் என்கிறார்.
திமுகவில் ஸ்டாலினை 2016 முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற குரல் கொடுத்ததால் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட கல்யாண சுந்தரம் பிரச்சினை பற்றிய திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோவனின் பேட்டி குறித்து பெங்களூரிலிருந்து எழுதுகின்ற ராஜா, திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் கருணாநிதியை கட்சியை விட்டு விலக்க வேண்டும். எனக்கு தெரிந்து கருணாநிதியை கேள்வி கேட்கும் துணிவு எந்த திமுக காரனுக்கும் கிடையாது. இன்றைய தலைமுறையை பொறுத்தவரை கருணாநிதி என்பவர் குடும்ப நலனுக்காக இதனையும் செய்யும் ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் மேல் எள்ளளவும் மரியாதையும் நம்பிக்கையும் கிடையாது. இந்த கட்சியை குடும்பத்திடமிருந்து மீட்காவிட்டால் திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று இருக்கின்றார்.
இதே பேட்டி பற்றி எழுதும் கலிபோர்னியா நேயர் வீட்டி ரவிச்சந்திரன், திமுகவுக்கு கட்சி கட்டுப்பாடெல்லாம் இருப்பதாக இது போன்ற செய்திகளிலிருந்து தான் தெரிந்து கொள்கிறோம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு நடிக்கும் கட்சி அல்லவா, கழகத்தில் கலகத்துக்கு பஞ்சமில்லை என்கிறார்.
இனவாதத்தை பரப்புகின்ற குறுஞ்செய்தியை கைத்தொலைபேசிகள் மூலம் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இலங்கை முஸ்லீம்கள் நால்வர் கைதானது பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற கனடா நேயர் சரோவர்ணன், இந்த செய்தியை பிபிசியில் கேட்டு வியப்படைந்தேன். லங்கா நியூஸ் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்ட செய்தியைத்தான் இந்த நால்வரும் பகிர்ந்தார்களே தவிர புதிதாக உண்மையல்லாத செய்தியை அனுப்பவில்லையே. இவர்களை விசாரிப்பதை விட லங்கா நியூஸ் இணையதளத்தின் செய்தியை பிரசுரிக்க காரணமானவர்கள் தானே அரசாங்கம் விசாரித்திருக்க வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் நாம் படித்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் என்ன தவறு இருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார்.
தமிழ்நாட்டில் ஈராக்கிய கிளர்ச்சி குழுவான ஐசிஸ் குழுவின் முத்திரை பதித்த டி ஷர்ட்டுகளை அணிந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட முஸ்லீம் இளைஞர்கள் இருவர் கைதான செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் திருச்சி நேயர் இப்ராஹிம் ஷா மற்றும் அதே போன்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கும் கோவை நேயர் ரஹ்மான் ஆகியோர், இலங்கையில் அரசுக்கு எதிராக விடுதலை புலிகள் போரிட்டனர், அவர்களுக்கு ஆதரவாக உலகத் தமிழர்கள் அனைவரும் ஆதரவளித்தனர், அப்பொழுது எங்கு சென்றது காவல்துறை? தமிழர்களுக்கு ஒரு நியாயம், முஸ்லீம்களுக்கு ஒரு நியாயமா? எங்கே நீதி? தமிழர்களை அவமதிப்பதற்காக சொல்லவில்லை, எங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை சொல்வதற்கு மட்டுமே எனது கருத்துக்களை பதிவு செய்கிறேன் என்கிறார்கள்.
எபோலா தொற்று குறித்த செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதுகின்ற சேலம் நேயர் ஜெயக்குமார், மனிதன் அறிவியலிலும் மருத்துவத்திலும் எவ்வளவுதான் முன்னேறினாலும் இயற்கை மனிதனை முந்திக்கொண்டு எபோலா போன்ற நோய்கள் மூலம் தன் கூர முகத்தை காட்டி வருகின்றது என்றார்.
கொள்ளிடம் ஆற்றில் குறுக்கே தமிழக அரசு தடுப்பணை கட்ட முடிவு செய்திருப்பது பற்றிய பேட்டி பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் வளர்மதி ஆசைத்தம்பி, காவிரி நீர் பிரச்சினை கன்னித்தீவு கதை போல பல தலைமுறைகள் தாண்டியும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் இதுபோன்ற கதவணைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்டி ஒரு சொட்டு நீர் கூட கடலில் விழா வண்ணம் நீரை சேமித்தால் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும், விவசாயமும் செழிக்கும். இலவசங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி ரூபாய்களை செலவழிக்கும் அரசுக்கு 2000 அல்லது 3000 கோடி ரூபாய்கள் பெரிதில்லை என்கிறார்.
மலேரியா நோய்க்கு தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக வந்த செய்தி குறித்து சிட்னியிலிருந்து எழுதுகின்ற ஃபேஸ்புக் நேயர் சுப்ரா பொன்மயிலிநாதன், மலேரியா ஏழை நாடுகளின் நோய், இது காரணமாக பணக்கார நாடுகள் இந்த நோய் பற்றி அதிகம் கவலைப்படவும் இல்லை, ஆராய்ச்சியில் ஈடுபடவும் இல்லை. பில்கேட்ஸ் இந்த ஆராய்ச்சிக்கு பண உதவி செய்தபடியால் தான் இந்த முன்னேற்றம் வந்திருக்கின்றது என்றார்.
சமஸ்கிருத வாரம் அனுசரிப்புக்கு தமிழகத்தில் கிளம்பியுள்ள எதிர்ப்பு பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், சமஸ்கிருத வார விழா கொண்டாடுவதற்கு தமிழக அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தது மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால் இதுபோன்ற எதிர்ப்புகளை தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் கண்டுகொள்ளப் போவதில்லை. பெரும்பான்மையான இளைஞர்கள் இந்தியை சுய ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். தமிழன் விழித்து கொண்டால் தம்மால் அரசியல் நடத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்ற தமிழக அரசியல்வாதிகளின் அச்சம்தான் இந்த எதிர்ப்புக்கு காரணம் என்கிறார்.
நேபாளத்தில் எவரஸ்ட் சிகரத்தை எட்ட முயலுகின்ற மலையாளிகளுக்கு வழிகாட்டுகின்ற உள்ளூர் ஷெர்பாக்களின் நிலை குறித்த பட்டகம் பற்றி எழுதுகின்ற தார்வழி நேயர் பி முத்து, உயிர்களை பணயம் வைத்து செய்யும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பதை கேட்கும் பொழுதும் மனம் வேதனையை அடைகின்றது என்றார்.
இலங்கையின் முன்னேஸ்வரம் கோயிலில் மிருகபலி குறித்த சர்ச்சையை பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், புத்த பெருமான் காலம் தொட்டு வள்ளலார் காலம் வரை உயிர் பலியை எதிர்த்த போதிலும் இன்னும் உயிர் பலி தொடர்வதற்கு காரணம் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படாததுதான். ஆண்டவன் சன்னதியில் உயிர் பலி தடை செய்யப்பட வேண்டும் என்கிறார்.
வெளிநாட்டு நீதிதொய் பெறுகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குறித்த உளவுத்துறை அறிக்கை கசிய விடப்பட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களையும் சட்டங்களையும் எதிர்ப்பவர்கள் மீது பொய்க்குற்றச்சாட்டுகள் பதியப்படுவது புதிதல்ல. தேர்தலில் ஏராளமான கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர்கள் நின்று வெற்றியும் பெறுகின்றார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு சுப உதயகுமார் போன்றவர்கள் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை பரப்புவது கேடுகட்டதனம் என்று இருக்கின்றார்.
இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணை குறித்த செய்தி பற்றி எழுதும் குன்னத்தூர் நவநீத கிருஷ்ணன், அரசுக்கு எதிராக இந்த விசாரணையில் சாட்சியம் சொல்பவர்களுக்கு அரசு கடுமையாக தண்டனை வழங்கும் என்று இலங்கை அரசு அறிவித்திருப்பது வேதனைக்குரியது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சீவகன். இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.